රාජකාරණ මන්ත්‍රීතුමාට විනාඩි 10ක් තියෙනවා.
බොහොමත් ස්තුතියි මූලාසන ආරූඪ කරු මන්ත්‍රීතුමනි. මම හිතන්නේ අද ඉතා වැදගත් ආනයන හා අපනයන පනත යටතේ නියුද්දෙකුත් ශ්‍රී ලංකා අපනයන සංවර්ධන පනත යටතේ නියෝගයකුත් ඉදිරිපත් කරන මේ මොහොතේ කාලෝචිත ප්‍රශ්න ගණනාවක් පිළිබඳව මෙම පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡා වුණා. විශේෂයෙන්ම අද මේ රටේ ඇති වෙලා තියෙන මේ රටේ මුහුණ දෙන්න සිදුවෙලා තියෙන මේ ලෝක ආර්ථිකයත් එක්ක ගනුදෙනු කරන කොට ඇති ප්‍රශ්න පිළිබඳවත් විශේෂ වශයෙන් සාකච්ඡා වුණා. අපේ රටේ ආනයන අපනයන ගැන කතා කරනකොට ඇත්තටම 2000 වර්ෂයේදී මේ රටේ දළදේශ නිෂ්පාතනයෙන් අපනයනයේ 30% ප්‍රමාණයක් සිදු වුණා. නමුත් 2015 වෙනකොට එය 30% ඉඳන් 14% දක්වා අඩු වෙලා අපේ දළදේශ නිෂ්පාදනයෙන් 30% ඉඳන් 14% දක්වා 2000 ඉඳන් 2015 වෙනකොට විශාල වශයෙන් අපනයනයේ අඩුවීමක් සිදු වෙලා තියෙනවා. ඒක ප්‍රධාන ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා මේ වෙනකොට. අපේ රටේ අපනයනය වැඩි වුණොතින් තමයි අපේ රටට විදේශ විනිමය ගලා එන්නේ. ඒත් එක්කම රටේ දියුණු වීමත් එක්ක ස්වාභාවික කාරණාවක් තමයි රටේ ආනයනය වැඩි වෙනවා. මේ රටේ නිෂ්පාදනය කරන්නේ නැති බොහෝ දේවල් විශේෂයෙන්ම වාහන, ඒ වගේම වෙයි වාහන පාවිච්චි කරන්න අවශ්‍ය ඉන්ධන අපිට රටක් හැටියට ආනයන කරන්න සිදු වෙනවා. එතකොට ආනයනය වැඩි වෙලා අපනයනය අඩු වෙනකොට මේ රටේ ආර්ථික ගැටලුවකට මුහුණ දෙන්න වෙලා තියෙනවා. අද ඒ ගැටලුවට මුහුණ දෙන්න අපිට සිදු වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම මේ ප්‍රශ්නය තවත් විශාල වෙලා තියෙනවා, වර්ධනයක් වෙලා තියෙනවා මේ ඩොලරයට වෙලා තියෙන සංසන්දනයත් එක්ක. අද රුපියල අවප්‍රමාණය වෙලා තියෙනවා 11%, 10%, 11% ප්‍රමාණය. විශේෂයෙන්ම ඇමරිකාවත් එක්ක ගනුදෙනුවත් තියෙනවා. ඇමරිකාවේ ජනාධිපති ඩොනල්ඩ් ට්‍රම්ප් එතුමාගේ සංකල්පයක් අනුව, එතුමාගේ ප්‍රතිපත්ති අනුව මේ ඩොලරය සඳහා ඇමරිකාවේ පොලිය ඉහළ දැම්. එතකොට මේ පොලිය ඉහළ දානකොට මේ අවට රටවල් විශේෂයෙන්ම ඉමර්ජිං ඉකොනොමිස් සංවර්ධනය වෙමින් පවතින මේ රටවල් වලට ආයෝජනය කරපු ඒ ආයෝජකයන් වැඩි ලාභයක් සඳහා නැවත ඇමරිකාවේ ආයෝජනය කරන්න දැන් මේ වෙනකොට කටයුතු කරලා තියෙනවා. අන්න ඒ හේතුව නිසා මේ ශ්‍රී ලංකාව, ඉන්දියාව, පකිස්තානය, ඉන්දුනීසියාව මේ වැනි මේ රටවල් වලට මුහුණ දෙන්න සිදු වෙලා තියෙනවා දැවැන්ත මුදල් අවප්‍රමාණයක්, මුදල් බාල්දු වීම. එතකොට සමහරක් වෙලාවට විපක්ෂය චෝදනා කරනවා මේක රටේ ආර්ථිකය කඩාවැටීමක් කියලා. මම දන්නවා සමහරක් විපක්ෂය නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන් කියනවා මේ ලංකාවේ රුපියල ඉතියෝපියාවට, සෝමාලියාවට වඩා අවප්‍රමාණය වෙලා. නමුත් ඒක මේ ගැලරියට එහෙම නැත්නම් මේ දේශපාලන වේදිකාවේදී ඉතා අලංකාර කතාවක් වුණාට එතනදී ජනතාව දේශපාලන වශයෙන් වෙනස් කරන්න හොඳ දේශපාලන කතාවක් වුණාට ඇත්තටම යථාර්ථය එය නොවේ. ඉතියෝපියාවේ, සෝමාලියාවේ ආයෝජනය කරලා නැහැ. එතකොට ඒ ආයෝජකයන් ඉතියෝපියාවේ, සෝමාලියාවේ නෙමේ ආයෝජනය කරේ මේ ලංකාව වගේ රටවල්. එතකොට ලංකාව වගේ රටවල් වලින් ආයෝජනය කරලා දැන් ඒ ආයෝජනය අයින් කරගෙන ඇමරිකාවට යනකොට අපේ වගේ රටවල් වලට තමයි බලපාන්නේ ඉතියෝපියාවට, සෝමාලියාවට නෙමේ. එතකොට කවුරු හරි සංසන්දනය කරනවා නම් ලංකාවයි රුපියලේ අගේ අව ප්‍රමාණය ඉතියෝපියාවේ සෝමාලියාවේ මුදලේ අව ප්‍රමාණයට වඩා වැඩියෙන් කියලා ඒක කිසිම තර්කයක් නැතුව කියන කතාව. ඉතින් මෙන්න අද අපිට මුහුණ දෙන්න සිදු වෙලා තියෙනවා මේ තත්වෙට. අපේ ආනයනය කෙටිකාලීනව ආනයනය යම් යම් තහංචි යොදවලා අපි අඩු කරන්න උත්සාහ කරන ගමන්ම මම මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මේක කෙටිකාලීනව කරන්න බැරි වුණත් අපි අපනයනය වැඩි කරන්න ඕන කටයුත්තට අපි යෙදෙන්න ඕනේ. නමුත් කනගාටුයි කියන්න ඒකට අවශ්‍ය සෑම දෙයක්ම තවමත් මේ රජයෙන් වුණත් සිදු වෙලා නැහැ. අපිට අපනයනය වැඩි කරන්න නම් ප්‍රථමයෙන්ම අපි දේශීය ආයෝජකයන්ව ශක්තිමත් කරන්න ඕනේ, සුරක්ෂිත කරන්න ඕනේ. ඒ දේශීය ආයෝජකයන් ශක්තිමත් කරන්න, සුරක්ෂිත කරන්න අපිට මීට වඩා හොඳ වැඩපිළිවෙලක් තියෙන්න ඕනේ. මම විශේෂයෙන්ම සතුටු වෙනවා මුදල් අමාත්‍යතුමා හඳුන්වා දීලා තියෙනවා එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා වැඩසටහන. මේ රජයෙන් හඳුන්වා දීලා තියෙන එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා වැඩසටහනෙන් අපේ දේශීය ව්‍යවසායකින් අලුතෙන් බිහි කරන්නත් ඒ ඉන්න දේශීය ව්‍යවසායකින්ව තවත් ශක්තිමත් කරන්න පුළුවන් ඉතා සාර්ථක වැඩපිළිවෙලක් කියලා මං හඳුන්වන්න කැමතියි. මේ වෙනකොට 25,000කට වඩා වැඩි පිරිසක් ඒ සඳහා අවශ්‍ය සහනාධාර ලබලා මේ සහනාධාර ලබනකොට විශේෂයෙන්ම සමහර පොලිය සම්පූර්ණයෙන්ම රජයෙන් ගෙවන්නත් එහෙම නැත්නම් එහි කොටසක් රජයෙන් ගෙවන්නත් මේ වෙනකොට කටයුතු කරලා විශාල ශක්තියක් අපේ දේශීය ව්‍යවසායකින්ට ලබා දීලා තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි අපි දේශීය ව්‍යවසායකින් ආරක්ෂා කරනවා වගේම අපි තවත් ආයෝජකින් වැඩි කරගන්න ඕන විශේෂයෙන්ම විදේශ ආයෝජකින් ෆොරින් ඩයිරෙක්ට් ඉන්වෙස්ට්මන්ට්ස්. අපිට විදේශීය ආයෝජකින් වැඩි කරගන්න නම් අපි විදේශික ආයෝජකින්ට ඒ අවශ්‍ය පහසුකම් ටික සලසලා දෙන්න ඕන. තවමත් ඒ කටයුත්ත කරනවා අඩුයි. අපේ විදේශික ආයෝජකයන් මේ රටට ආයෝජනය කරන්න හේතුවක් හදලා දෙන්න ඕනේ. මේ රටේ විදේශික ආයෝජකයන් එනකොට ඒගොල්ලෝ බලනවා මේ ලංකාවේ ආයෝජනය කරන එකද හොඳ, වියට්නාමේ ආයෝජනය කරන එකද හොඳ, බංග්ලාදේශයේ ආයෝජනය කරන එකද හොඳ, ඉන්දුනීසියාවේ ආයෝජනය කරන එකද හොඳ, ඉන්දියාවේ ආයෝජනය කරන එකද හොඳ කියලා. මේ වගේ මේ ආයෝජනය කරන්න එක ලංකාව විතරක් නෙමෙයි තියෙන්නේ. එතකොට අනිත් රටවල් එක්ක සංසන්දනය කරලා ඒ ආයෝජකයන්ට වැඩිම වාසියක් ගෙන දෙන රටේ තමයි ආයෝජනය කරන්නේ. එහෙනම් අපි අන්නේ මේ ෆොරින් ඩයිරෙක්ට් ඉන්වෙස්ට්මන්ට්ස් විදේශ ආයෝජනය ආකර්ෂණය කරන්න අපිට අවශ්‍යයි ඒ ආයෝජකයන්ට හොඳ අවස්ථාවක් ලබා දෙන්න. ඒ අවස්ථාව ලබා දෙන්න අපි කටයුතු කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් විදේශ ආයෝජකයන් ඉන්නේ නැහැ. අපිට හොඳ මේ ආයෝජනය වැඩි කරන්න ඕන පසුබිම අපි මේ වෙනකොට හදලා තියෙනවා. මම සතුටුයි කියන්නේ ආයෝජකයෙක් රටකට ආයෝජනය කරනකොට බලනවා නීතිය ආධිපත්‍ය. අපි දැන් නීතිය ආධිපත්‍ය ක්‍රියාත්මක කරනවා. කිසිම ගැටලුවක් නැහැ. දේශපාලනීකරණයක් වෙලා නැහැ. අපේ මේ අවස්ථාව විශේෂයෙන්ම කියන්න ඕනේ අධිකරණය පිළිබඳ අධිකරණ ස්වාධීනත්වය. විදේශ ආයෝජකයෙක් එනකොට අධිකරණයේ ස්වාධීනත්වය පිළිබඳව හොයලා බලනවා. එතකොට අද අධිකරණයට ඇඟිලි ගැසීමක් සිදු වෙන්නේ නැහැ. අධිකරණය ස්වාධීනයි. විදේශීයක ආයෝජකයන්ට මේ රටට එන්න පුළුවන් මෙවැනි පසුබිමක් අපි හදලා තියෙනවා. නමුත් ඒ විතරක්ම මදි. අපි ඒ අයට අවශ්‍ය බදු සාන ඒ වගේම යටිතල පහසුකම් අපි ලබා දෙන්න කටයුතු කරන්න ඕනේ. ඉතින් ඒ වෙනකොට ඒ කටයුතු කරන්න මේ වෙනකොට රජයක් හැටියට මන්දගාමී ලෙස කටයුතු කරත් මෙය තවත් ඉක්මන් කරන්න මෙය ඇක්සලරේට් කරන්න අපිට අවශ්‍යයි. අපි බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා මේ ආයෝජකයන් මේ රටට ගලා එන්න කටයුතු කරයි කියන ආයෝජන මණ්ඩලය විශේෂයෙන්ම මේ කටයුත්ත සඳහාම බිහිවෙච්ච ආයතනය. මේ ආයෝජන මණ්ඩලයෙන් අපිට මීට වඩා ප්‍රතිලාභ රටට ගලා එන්න කටයුතු කරන්න ඕනේ. ඉතින් විශේෂයෙන්ම මේ වෙනකොට අපේ ජාත්‍යන්තර වෙළඳ කටයුතු පිළිබඳව කැබිනට් අමාත්‍යතුමත් රාජ්‍ය අමාත්‍යතුමත් ඉතා දක්ෂ ලෙස කටයුතු කරන විශේෂයෙන්ම ආයෝජන මණ්ඩලයේ නිලධාරීන් මේ වෙනකොට සැලසුම් හදලා මේ ආයෝජකයන් අපේ රට ගෙන එන්න ඕන මූලික කටයුතු සිදු කරලා තියෙනවා. ඉතින් රජයක් හැටියට අපි ඒ ආයතන ශක්තිමත් කරලා ඒ ආයතන වලට අවශ්‍ය පාසුකම් ලබා දීලා ඒ ආයතන වලට අවශ්‍ය සහයෝගය ලබා දීලා ඒ ආයතන වලින් රට බලාපොරොත්තු වෙන කටයුත්ත කරන්න අපි ශක්තිමත් ආයතන ගොඩනගා ගන්න ඕනේ. ඉතින් මම ඉතා සතුට වෙනවා විශේෂයෙන්ම මේ ආයෝජන මණ්ඩලය දැන් අපේ සභාපතිතුමා ඇතුළු නිලධාරී මණ්ඩලය අලුතෙන් මේ පත්වෙච්ච ඒ සම්පත අපි ආරක්ෂා කරගෙන මේ රටේ අපනයනය වැඩි කරන්න අපනයනය වැඩි කරන්න අවශ්‍ය ඒ ආයෝජනය ඒ වගේම දේශීය ව්‍යාපාරිකයින් ආරක්ෂා කරගෙන ඒ මේ රට ඉදිරියට ගෙන යන්න අපි සියලු දෙනාම එකතු වෙමු කියන එක ප්‍රකාශ කරමින් මම නියඳ වෙනවා. බොහොමත්ම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ඊළඟට අපේ මන්සූර් මන්ත්‍රීතුමා විනාඩි 5ක කාල සීමාවට.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான சட்ட ஏற்பாடுகளிலே இறக்குமதிகள் மற்றும் ஏற்றுமதிகள் கட்டுப்பாட்டு சட்டம் ஒழுங்கு விதிகள், அதேபோன்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தினுடைய கீழான கட்டளைகள் தொடர்பான மிகச் சுருக்கமான என்னுடைய கருத்துக்களை இந்த சபையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். கௌரவ தவிசாளர்களே, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகள் தொடர்பான கட்டுப்பாடுகள் இந்த நாட்டிலே இருப்பதாக எனக்கென்றால் தோன்றவில்லை. வடமையாக ஒரு நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் யார் இறக்குமதியாளர்கள் யார் விநியோகஸ்தர்கள் என்று குறிப்பிடப்பட்டுத்தான் இந்த நாட்டிலே சந்தைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் நடைமுறையுமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்று யார் இறக்குமதி செய்கிறார்கள் யார் விநியோகிக்கிறார்கள் என்பது பற்றிய எந்த விளம்பரமும் எந்த தெளிவும் இல்லாத வகையிலே சந்தைகளிலே மிக தாராளமாக பொது செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் குடிபானங்கள் இன்று விற்பனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாடசாலை சிறார்கள் மிக மோசமாக இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கவர்ச்சிகரமான நிறங்களிலும் பொட்டலங்களிலும் வெவ்வேறு வண்ணமான வடிவங்களிலே அவர்களுடைய மனதினை கவரச் செய்யுமாக வடிவமைக்கப்பட்டு சந்தைகளிலே அதுவும் குறிப்பாக பாடசாலைக்கு அருகாமையிலே இவ்வாறான உணவுப் பொருட்கள் விற்பனையாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் தொடர்பாக மிக சரியான ஆய்வும் கட்டுப்பாடும் இருப்பதை உறுதி செய்வதை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நிச்சயமாக செய்யாது போனால் இந்த நாட்டிலே ஒரு ஆரோக்கியமான வாழ்வை எங்களால் உறுதிப்படுத்த முடியாமல் போய்விடும். இன்று சுகாதார சேவைக்காக பல கோடி ரூபாய்களை இலவசமாக வருடாந்தோறும் நாங்கள் வருடா வருடம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒதுக்கீடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். கட்டடங்களை வைத்தியசாலைகளுக்கு நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு வசதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நோயாளர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதாக இல்லை. வளமையாக தினமும் நோயாளர்கள் ஆரோக்கியமற்றவர்களாக மாறி வைத்தியசாலையை நோக்கி கொண்டு செல்கின்ற நிலைமை அதிகரித்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக சிறுநீரக நோய் இன்று எவ்வளோ அநேகமான வைத்தியசாலைகளிலே டயலைசிஸ் யூனிட்டை கொண்டு சேர்ப்பிக்க வேண்டிய திறக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. டயலைசிஸ் யூனிட் என்பது டயலைசிஸ் யூனிட்டை திறப்பது என்பது அது ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயம் அல்ல. சிறுநீரக நோயை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். படுமோசமான நிலைமைக்கு நோயாளர்கள் தள்ளப்பட்டு இறுதி கட்டத்திலே அவர்களுக்கு சிறுநீரகம் செய்கின்ற பணியை செய்வதற்காக இயந்திரங்களை பொறுத்துகின்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகும். இவ்வாறு இதற்கான நோய் காரணங்களை கூட கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே சுகாதார திணைக்களம் இந்த நாட்டிலே இருக்கின்ற நிலையில் இவ்வாறான உணவுப் பொருட்கள் விடயத்திலே மிக கண்டிப்பான காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சபை சட்டங்கள் மாத்திரமல்ல, அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் விடயத்திலே அதில் தரக்கட்டுப்பாட்டை நிர்ணயம் செய்கின்ற அந்த பொறிமுறை விடயம் மிக சரியானதாக, மிக அர்த்தமுள்ளதாக, வினைத்துடன் கூடியதாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இன்று அண்மையிலே கேள்விப்படுகிறோம், இலங்கையினுடைய ரூபாவுடைய பெறுமானம் மிக தாராளமாக இறங்கியிருக்கிறது. இன்றைக்கு உலக பொருளாதாரத்தை அல்லது உலக சந்தையிலே உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிற டொலருடைய பெறுமானம் மிக குறுகிய காலத்துக்குள்ளே மிக தாராளமாக அதிகரித்திருக்கிறது என்றால் இலங்கையினுடைய பெறுமானம் மிக தாராளமாக குறைந்திருக்கிறது. எவ்வாறு குறையாமல் போகும் என்பதை நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். டொலருடைய பெறுமானம் அதிகரிப்பதை அல்லது இலங்கை ரூபா பெறுமானம் குறைவதை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்குத்தான் எங்களுடைய பொருளாதாரம் தொடர்பான நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஏற்றுமதிகள் குறைந்து கொண்டிருக்கிறது, உள்நாட்டு உற்பத்திகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியிலே ஈடுபட்டவர்கள் இன்று தங்களுடைய உற்பத்தி சார்ந்த தொழிலே இருந்து படிப்படியாக விடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை விவசாயிகள் சுதந்திரமாக தங்களுடைய விவசாயங்களை செய்ய முடியாத அளவுக்கு வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொரு திணைக்களம் என்று அவர்களுடைய அனாவசியமான மிக அவர்களுடைய கெடுபடிகளால் விவசாயிகள் சுதந்திரமாக தங்களுடைய விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொல்பொருட்கள் அவசியம், அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம்தான். ஆனால் அதுதான் வேண்டும் என்ற அடிப்படையிலே மனிதாபாயமான மற்ற முறையிலே மனிதர்களை விவசாயிகளை பாதிக்க செய்யும் முறையான வகையான அதனுடைய நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இன்று யானைகள் வேண்டும், அதற்காக யானைகள் தான் வேண்டும் என்ற அடிப்படையிலே விவசாயிகளை அவர்களுடைய விவசாய வாழ்வாதாரத்தை இல்லாதளிக்கின்ற அவர்கள் நம்பிக்கை இழந்து அந்த விவசாயத்துறையிலிருந்து விட்டு போகின்ற நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிற விவசாயிகளை பாதுகாக்கும் முகமாக இந்த வனபாதுகாப்பு திணைக்களம் அதனுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று விவசாய இந்த ஆடு மாடு உற்பத்தியிலே ஈடுபடுகின்றவர்கள் காடு சார்ந்த பிரதேசங்களிலே தங்களுடைய மாடுகளை மேய்க்க முடியாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை வன பாதுகாப்பு திணைக்களம் விதித்திருக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. இந்த பொருளாதாரம் விவசாயத்தை விவசாயிகளை அதிகப்படியானோரை பெரும்பான்மையான இலங்கையிலே
மந்திரித்துமா
கரு சபாபத்துமணி மெதனி அது இதா வெதகத் பணத்கெட்டும் பெத்தக்கன சாக்காச்சாவின் விழாவே அவஸ்தாவ கிளபாதீம் பிலிவந்து விஸ்துதி வந்தவினவா மகிதனவா அது வர்த்தமானே ரட்டத்துல விபாக்ஷே விசின் பிரதான மாத்ருக்காவ கருகின கதாகரன் மிரட்டை ஆர்த்திகே சம்பந்து மைத்திரம் மிரட்டை ஆர்த்திகே கன இதா வெதகத் காரபாரியா கிட்டுக்கரன ஆயத்தன பிலிபந்த மதிஹத்துவீமக்வின மாத்ருக்காவக்கன கதாகரன் கூட விசேஷம் அப்பே கரு எமத்துமா கரு ராஜ்ய எமத்துமா ஏதுலு கண்டாயம் மிரட்டை ஆர்த்திகே சபே தத்துவ அவபோத கருகின யம் பிரகமனேகட ஹேத்துவன காரணா இட்டுக்கரண காலசீமாவுக்கு ஆர்த்திக வசேன் யம் கிசி அவபோதி அக்தியன விபக்ஷே மந்திரிவரு தவத் சமஹரு மே மேரட்டை ஆர்த்திகை கன மங்கிதன அவபோதிக்கின் தொரவ தவ கௌரு அருகி கியனதையாக் அரகின கதாக்கரண அவஸ்தா அப்பி போகவிட்டு தக்கணும் கரு சபாபத்துமணி மம மேலா விசேஷம் கியாண்டோன கௌரு ஹரி மே உத்தரீத்திர சபாவ நியோஜனேகரண மந்திரிவரே மிரட்டை ஆர்த்திகே அன திசானத்தியை பிலிபந்தவ ஹொந்தஹோ நரக்ககன நிவரதி தொருத்துரு தத்த நொமதிவ மிரட்டகன யம் கிசி பிரகாசியக் கிரணவனம் மிரட்டே மே ஆர்த்திகே பிலிபந்தவ ஏ அன திசானத்திய வெரத்த பிலிபந்தவ பிரகாசியக்கல சதுட்டு வேணவனம்
අපි හිතනවා ඒ කතා කරන මන්ත්‍රීවරයා හෝ මන්ත්‍රීවරය දේශප්‍රේමී මේ රටේ ජනතාව වෙනුවෙන් නියෝජනය කරන දේශපාලනඥයෙක් වෙන්න බෑ. දැන් අපි දකින්නේ බොහෝ විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ලොකු සතුටක් ලබනවා මේ ඩොලරයට සාපේක්ෂව රුපියල අවප්‍රමාණ වීම සම්බන්ධව. අපි දන්නවා මේ රටේ ආර්ථිකයේ විශාල පසුබැසීම් රාශියකින් අද යම් ස්ථාවරත්වයකට ගෙන එන්න පුළුවන් වෙලා තියෙන මේ යහපාලන රජය තුළ ගන්නා ලද ක්‍රියාමාර්ග කීපයක්. පහුගිය කාල සීමාව තුළ මේ රට ණය උගුලකට එන්න පත් වෙනකොට කවුරුවත් මේකට කතා කරේ නැහැ. ගමේ මොනවා හරි පාරක් හැදෙනවා නම් රටේ ජනතාවට පේන්න යම් කිසි ව්‍යාපෘතියක් නිර්මාණය වෙනවා නම් ඒකේ හොඳ ගැන ඒකේ තියෙන ඒ වටිනාකම ගැන රට ඉස්සරහා ජාතික වශයෙන් පෙන්වන්න උත්සාහ කරා මාධ්‍ය තුලින්. හැබැයි මේ තුලින් රට කුමන දිශාවකට යනවද, රටට අනාගතයේ අත්වෙන ඉරණම කුමක්ද කියන ගැන අවබෝධයක් තිබුණේ නැහැ. සා අද අපි විශ්වාස කරනවා මේ රටේ පුංචි ගමක ඉන්න සාමාන්‍ය ජනතාවට පවා අපි ආර්ථික වශයෙන් කොතනද ඉන්නේ, අපි යන්න ඕන කොතනද, ඒ වෙනුවෙන් ගන්නව ක්‍රියාමාර්ග කුමක්ද කියන එක පිළිබඳ අවබෝධයක් තියෙනවා. එනිසා අපි හිතනවා මේ රටේ මා විශාල ධනස්කන්ධයක් අද වෙනකොට මේ හේතුවක් නැති, අරමුණක් නැති, වටිනාකමක් නැති, අනාගතයට මේ රටේ ජනතාවට ප්‍රයෝජන ගන්න පුළුවන් ආකාර නිර්මාණය නොවූ විශාල ව්‍යාපෘති රාශියක් අද රට තුළ ක්‍රියාත්මක වෙලා තියෙනවා. උදාහරණ විදිහට අපි නියෝජනය කරන ප්‍රදේශේ අද කවුරු හරි සතුටු වෙනවා නම් මං හිතනවා ඒවා මෝඩ චූන් එකක්. සූර්යා විශාල ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් හදලා තියෙනවා. මේ ණය ගෙවන්න එක සත පහක මුදලක් මේ තුලින් නිර්මාණය වෙනවා. දැන් ඒක පාවිච්චි කරන්නේ ක්‍රිකට් ගහන්නත් නෙමෙයි, ගරු සභාපතිතුමනි, විවාහ මංගල උත්සව පවත්වන ක්‍රීඩාංගණය ඇතුළේ රුපියල් 5000ක් දවසකට ගන්න. ඒකක්. එතන මත්තල ගුවන් තොටුපළ, හම්බන්තොට වරාය මේ වගේ ව්‍යාපෘති අරගෙන ඇවිල්ලා මේ රටේ ආර්ථික නරක තැනට ආපු උදවිය අද විරිලජ්ජ නැතුව මාධ්‍ය ඉදිරියට ගිහිල්ලා කියනවා මේ රටේ ආර්ථිකය දැන් කඩාගෙන වැටිලා මේක මෙතනින් ඉස්සරහට ගියොත් මේ රට ඉවරයි, දැන් අපිට ආණ්ඩුව දෙන්න අපි මේක හරි දැනට අරන් යන්න. හැබැයි රටේ මිනිස්සු ගොන්නු නෙමෙයි. රටේ මිනිස්සු දන්නවා අර ඇරලා බලු මල් ආපෝ ඔබල බලන්න දෙයක් නැහැ, මේ සෙට් එක තමයි මේ රට මෙතෙන්ට ගෙනා. සගරු සභාපතිතුමනි, අද රටේ ජනතාවට අවශ්‍ය වෙලා තියෙනවා රට නිවැරදි දිශාවට. අර මීට පෙර කතා කරපු මන්ත්‍රීවරු කිව්වා වගේ ආර්ථිකමය වශයෙන් හැමදාම මේ අගාධේ ඉන්නේ නැතුව යම් කිසි පියවරක් තියන්න පුළුවන් නම් ඒ වෙනුවෙන් කැපකිරීමක් කරන්න පුළුවන් බොහෝ පිරිසක් මේ රටේ සූදානම් වෙලා ඉන්නවා. එනිසා අපි හිතනවා ගරු ඇමතුමාට වගකීමක් තියෙනවා. අපනයනයේ කේන්ද්‍ර කරගත් ආර්ථිකයක් නිර්මාණය කිරීමේ වගකීම මං හිතනවා විශේෂම අපේ සුජීව සේනසිංහ රාජ්‍ය ඇමතුමා, මලික් ගරු ඇමතුමාට පැවරීලා තියෙනවා. සෑ ඒ අපනයනය වැඩි කරගන්න උත්සාහ නොකර අපි 2000 ඉඳලා කල්පනා කර බැලුවොත් අද 113ට අපනයනයේ 30-32 ඉඳලා කඩාගෙන වැටුනේ. අපි කතා කරේ නැහැ මේ රටේ අපනයනය ගැන. අපි උත්සාහ කරනවා ආනයනය නතර කරන්න. ඔයක හොඳ දෙයක්. හැබැයි ආනයනය නතර කරන්න නම් මේ රටේ කෘෂිකාර්මික වශයෙන් දියුණු කරන්න පුළුවන් විශේෂ ව්‍යාපෘති රාශියක් ඉටු කරන්න තිබුණා. කෘෂිකාර්මික වශයෙන් කෘෂිකාර්මික ප්‍රදේශ ඔබ අපේ ගරු සභාපතිතුමා දන්නෝ අනුරාධපුර වගේ ප්‍රදේශ පාවිච්චි කළ අපිට ඉතාමත් හොඳ ශක්තිමත් කෘෂිකාර්මික ආර්ථිකයට යන්න අවස්ථා තුන අපි ඒක ප්‍රයෝජනට ගත්තේ නැහැ. සා මම හිතනවා අද වර්තමාන රජයත් හෙමින් මේ දේ කරගෙන යනවා. මම විශ්වාස කරන මීට වැඩිය වේගවත් විදියට කුෂ්කර්මයේ දියුණු කිරීමේ වගකීම අපි ගන්න ඕන. උදාහරණ විදියට විශාල ප්‍රමාණයක් උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයේ උඳුවගා කරන්න පුළුවන් මේ අවුරුදු ගාණක් වෙනවා. මෙන්න මං දන්න තරමේ ගිය අවුරුදු තමයි මේක අඳුරගෙන දැන් අමරවීර අමාත්‍යවරයා වැඩසටහනක් කරගෙන යනවා. ඒසම මේවා ඉදිරි පහුගිය කාලේ වුණා නම් මේ රටේ ආර්ථිකයේ අපනයනයේ කේන්ද්‍ර කරගෙන තිබිච්ච ඒ අවස්ථාව අපිට ගන්න තිබිච්ච හයි අපි නැති කරගත්තේ පහුගිය රජයේ මේ තිබිච්ච උවමනාවක් නැති, කලමනාකරණයක් නැති ආර්ථික ක්‍රියාදාමය කියන අපි අමතක කරන්න බෑ. මොකද යුරෝපා මත්ස්‍ය තහනම අපිට අහිමි වෙන වෙලාවේ මහා විශාල අපනයන ආදායමක් අපිට අහිමි වුණා. අපි අර තේපොල් රබර් කියන ආර්ථික බෝගත් එක්ක ගිහිල්ලා අපනයන බෝගත් එක්ක අපි අපනයනේ ශක්තිමත් කරගන්නේ සම්ප්‍රදායෙන් එහාට ගියේ නැහැ. නිසා අපි විශ්වාස කරනවා මේ රටේ නිවර්ජ දිශාවට ආර්ථික අරගෙන යන්න නම් ඒකට අවශ්‍ය මේ රටේ අදට ඉතුරු වෙලා ඉන්න අද මේ රටේ ජනතාවගේ මං හිතන්නේ පිනට පහළ වෙලා ඉන්න එකම නායක රනිල් වික්‍රමසිංහ නායකතුමා මේ රටේ අග්‍රාමාත්‍යවරයෙකු විදිහට මේ රට ජාතික වශයෙන් නෙවෙයි ජාත්‍යන්තරයත් එක්ක සම්බන්ධ කළ නිවැරදි ආර්ථික දැක්මකට අරගෙන යනවා අනේකට ශක්තිය හයිය දෙන්න මේ රටේ දේශපාලන ભેදිකින් තොරව ජනතාව එකතු වෙන දිනේ වැඩි ඈතක නොවේ කියමින් මගේ කෙටි වචන කීපයක් අවසන් කරනවා
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා අයිටම් නම්බර් 2 හවුස් ඇග්‍රි Item number 2, House End.
Aye.
Item number 4, House End.
Agree.
Sorry, item number 3,
Aye.
House Agree.
Agree.
Item number 4, House Agree.
Agree.
Adjournment motion. Honorable.
Kaltaban. Kaltaban is said. Sabah Kaltaban.
Sabah Kaltaban. Sabah Naitua Sabah.
Sabah Heta Peru Dahai Dakwa.
හිටපෙරු 10 දක්වා සභාව කල්දපනවා සභාව කල්දපීමේ මේ යෝජනාව ගරු හොන්ඩබල් එස් සීතරන්
Thank you
point of order මේ අවස්ථාවේ හේෂාන් විතානගේ මන්ත්‍රීතුමා මූලාසන
Honorable Sidhar,
Abi, Talamai Danga Murupinada Vargale, Abiye Dinam Ullathiyu Maavattathinudaiya, Kurippaga, Vadakkaiyum Kilakkaiyum Inaikkindra, Miga Mukkiyamana Pradesamana, Ullathiyu Maavattathile, Indha Makkal Edhirkollugindra Oru Vidayam Thodarbaga, Mahavali Abhivruthi Thittam Endra Peyaril, Tamilargalin Poorviga Nilangal Abagarikkappaduvatharku Edhirana Neethi Koral. மணலாறு வெளியோயா என்ற பெயரோடு மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவை மையப்படுத்தி வடமத்திய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண எல்லைகளை உள்ளடக்கிய வகையிலே மகாவலி எல்வலய திட்டத்தின் கீழ் பாரிய உட்கட்டுமான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன 2009 ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் மகாவலி எல்வலயத்தின் கீழ் மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவில் 6000 சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளன இக்குடியேற்றங்களுக்காக 1984 ஆண்டு அப்பகுதியிலிருந்து பலவந்தமாக விரட்டியடிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் காணிகள் உள்ளிட்ட 1000 ஏக்கர் விஸ்தீர்ணமுடைய காணிகள் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு காணி அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன உள்ளத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட எல்லைகளை உள்ளடக்கிய மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவானது திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கும் வடக்கு கிழக்கின் எல்லைகளை துண்டாடி வடக்கு கிழக்கை நிரந்தரமாக பிரிப்பதற்குமான தந்திரோபாய நடவடிக்கையின் வெளிப்பாடையாகும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரப்பட்டி பிரதேச செயலாளர் பிரிவின் பெரும்பகுதிகள் மகாவலி அனுசரணையின் அரசாணையின் கீழ் ஏற்கனவே மகாவலி எல் வலயத்திற்குள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் அந்நடவடிக்கைகள் மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அண்மையில் கருநாட்டு கேணி கொக்குத்தொடுவாய் மற்றும் கொக்குளாய் பகுதிகளில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 8 சிங்கள மீனவர்களுக்கு மகாவலி அதிகார சபையினால் காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதனூடாக மகாவலி அதிகார சபையானது கரைதுறை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளும் தனது காணி அதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பதையே உணர்த்துகின்றது இவ்விடயத்தை தமிழர்களின் பூர்வீக நிலங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கான தோற்றுவாயாகவும் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகையை கட்டமைக்கப்பட்ட ரீதியில் மாற்றியமைப்பதற்கான அடித்தளமாகவுமே கருத முடியும் அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஏழை மீனவர்களின் வாழ்வாதார வழியாக இருக்கின்ற நந்திக்கடலிலும் நாயாறு கலப்புகளிலும் மீன்பிடி செயற்பாடுகளுக்கு தடை விதித்துள்ளமை அம்மீனவ குடும்பங்களின் வாழ்வையை நிர்கதிக்குள்ளாக்கும் விடயமாகும் போரின் பாதிப்புகளை மிக கூடுதலாக எதிர்கொண்டுள்ள முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் அவ்விழப்புகளிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு பாரிய இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றமையையும் மகாவலி திட்டத்தின் நன்மை தீமைகள் சவால்கள் மற்றும் சிக்கல் தன்மைகளையும் கருதி கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் கர்நாட்டுக்கேணி கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மீனவர்களுக்கு மகாவலி அதிகார சபையால் வழங்கப்பட்ட காணி அனுமதி பத்திரங்களை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்றும் 1984 மணலாற்று பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் வாழ்வாதார நிலங்களும் அதன் சட்டபூர்வ உரிமையாளர்களான தமிழ் மக்களுக்கு மீள வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழர்களின் மரபுரிமையை சீரழிக்கும் வகையில் வரலாற்று திரிபை ஏற்படுத்தும் நோக்குடன் தன்னிச்சையாக செயல்படும் தொல்லியல் திணைக்களத்தின் நீதிக்கு புறம்பான செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வடக்கு கிழக்கு எல்லை கிராமங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இவ்விடயங்களை உடனடியாக நிறைவேற்றுவது அரசின் பொறுப்பாகும் என்றும் பிரேரிக்கின்றேன். இதே நேரம் இந்த இடத்திலே மிக முக்கியமாக இந்த மணலாறு வெளியோயா என்று சொல்லப்படுகின்ற சிங்கள பெயர் சூட்டப்பட்ட தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசமான மணலாறு பகுதியிலே கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கேணி, நாயாறு ஆகிய மூன்று பெரிய ஊர்களைச் சேர்ந்த மிக முக்கியமாக அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட எரிந்த காடு, முந்திரிகை குளம், சாம்பன் குளம், ஆமையன் குளம், சின்ன குளம், ஆலங்குளம், வண்ணான்குளம், ஊரடி குளம், தட்டாமணை குளம், பனையாண்டான்குளம், நித்தகக்குளம், அக்கரைவழி, பத்தாமடு, மணற்கேணி, பறையனாறு, புலிபாய்ந்த கல், சிலோன் தியேட்டர், நாயடிச்ச முறிப்பு, மாரியாமுனை, இலந்தை முனை, புளியமுனை, முகத்துவாரம், ஆலடிக்குளம், ஆறுமுகத்தான்குளம், ஆண்டான்குளம், தண்ணிமுறிப்பு, குமுளமுனை ஆகிய 27 சிற்றூர்களும் இந்த மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டு அவர்கள் அந்த மண்ணிலே குடியேறி வாழ முடியாதவாறு அவர்கள் அந்த மண்ணிலே இருந்து நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த நிலைமைகளை எதிர்த்து கடந்த 2 மாதங்களுக்கு முதல் மரபுரிமையை பேணும் வகையிலே அப்பகுதியில் ஒரு போராட்டத்தையும் அந்த மக்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய அவர்கள் முன்வைத்திருக்கின்ற 6 விடயங்கள், 1 மகாவலி திட்டத்தின் நன்மை தீமைகள், சவால்கள் மற்றும் சிக்கல் தன்மைகளை கருத்தில் கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற மகாவலி திட்ட செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறும், வடக்கின் ஏனைய பகுதிகளில் விஸ்தரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்ட முன்மொழிவுகளை கைவிடுமாறும் தங்களை வினயமுடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று 1. 2. கொக்குளாய், கொக்குத்தொடுவாய் மற்றும் கர்நாட்டுக்கேணி கடற்கரையில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் சிங்கள மீனவர்களுக்கு மகாவலி அதிகார சபையால் வழங்கப்பட்டுள்ள காணி அனுமதி பத்திரங்கள் உடனடியாக மீளப்பெறப்பட வேண்டும். 3. 1984 வலுக்கட்டாயமாக இடம்பெயரச் செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான நீதிக்கு புறம்பான சிங்கள மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்ட 2000 வாழ்வாதார நிலங்கள் அதன் உண்மையான உரிமையாளர்களான தமிழ் மக்களுக்கு மீள வழங்க வேண்டும். 4. தமிழர்களின் மரபுரிமையை திட்டமிட்டு சீரழிக்கும் நோக்குடன் மாவட்ட அரசாங்க அதிகாரிகளையும் கிராமிய அமைப்புகளையும் கலந்துரையாடாது வரலாற்று திரிவை ஏற்படுத்தும் நோக்கோடு தன்னிச்சையாக செயல்படும் தொல்லியல் திணைக்களத்தின் நீதிக்கு புறம்பான செயல்பாடுகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும். 5. வடக்கையும் கிழக்கையும் நிரந்தரமாக பிரிக்கும் நோக்கோடு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வடக்கு கிழக்கு எல்லை கிராமங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை உடன் நிறுத்த தவறும் பட்சத்தில் அது இன நல்லிணக்கத்தை மிக மோசமாக பாதிக்கும். 6. ஏழை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இயற்கை பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நந்திக்கடல், நாயாற்று கலப்புகள் மீண்டும் சட்ட ரீதியாக மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த மரபுரிமையை மையமாக கொண்ட அமைப்பு கோரிக்கை விடுத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கடந்த பல ஆண்டுகளாக தமிழர்களுடைய நிலங்களிலே இவ்வாறான அபகரிப்புகளும் அவர்களை அந்த மண்ணிலே இருந்து அகற்றுகின்ற நடவடிக்கைகளும் மிக கூடிய அளவிலே முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு எதிராகவே மகாவலி எதிர்ப்பு தமிழர் மரபுரிமை பேரவை என்பது தன்னுடைய போராட்டத்தை 2 மாதங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு மண்ணிலே செய்திருந்தார்கள். இது ஒரு வரலாற்று ரீதியானது. பல படுகொலைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. இவ்வாறான பல படுகொலைகளுக்கு பின்னால் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டுமல்ல மட்டக்களப்பிலே, யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு இருந்த மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே பட்டிக்குடியிருப்பு போன்ற பிரதேசங்களிலும் இந்த குறிப்பிடப்படுகின்ற மணலாற்று பிரதேசங்களிலும் 1980களின் இறுதியிலே இந்த மக்கள் கலைக்கப்பட்டார்கள், வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்டார்கள். அவ்வாறு கலைக்கப்பட்ட இடங்களை கடந்த ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது தமிழ் மக்களுடைய காணியை, அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை சிங்கள மக்களுக்கு வழங்குவதற்கான உறுதிகளை அவர் வழங்கியிருந்தார். அதனை இல்லாமல் செய்கிறோம், நல்லிணக்கம் செய்கிறோம் என்ற இந்த அரசும் கூட இப்பொழுது தொடர்ந்தும் அதே நடைமுறைகளை பின்பற்றுகிறது. ஆகவே இந்த உயர்ந்த சபையினூடாக இவை தடுத்து நிறுத்தப்பட்டு எங்களுடைய மக்கள் அந்த நிலங்களில் தங்களுடைய சொந்த உரித்தோடும் தங்களுடைய காணிகளில் அவர்கள் தோட்டம் செய்து தங்களுடைய விவசாயத்தை பெருக்கி வாழக்கூடிய வகையில் அவர்கள் பாதுகாப்பான முறையில் வாழக்கூடிய வகையில் அந்த நிலங்கள் அவர்களிடம் வழங்கப்பட வேண்டும். அதற்கு கௌரவ அமைச்சர் அவர்களையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன்.
சுதி ஹொனரபிள் சார்ஸ் நிர்மலா.
நன்றி தலைமைதாங்க உறுப்பினர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மகாவலி எல் வளையம் தொடர்பாக வைத்த பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். இந்த நேரத்தில் மகாவலி இராஜாங்க அமைச்சர் கௌரவ வீரகுமார திசாநாயக்க அவர்கள் இங்கிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த மகாவலி விடயம் தொடர்பாக நான் கௌரவ அமைச்சருடன் பல தடவை கதைத்திருக்கிறேன் என்ற வகையில், அவர் இந்த மகாவலியில் தற்பொழுது தமிழ் மக்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக, அவர் எங்களுடைய கோரிக்கை தொடர்பாக ஏற்கனவே அறிந்திருக்கின்றார். இருந்தாலும் இந்த மகாவலி எல் வளையம் 1988 ஒரு வர்த்தமானி அறிவித்தலும், 2007 ஒரு வர்த்தமானி அறிவித்தல் மூலம், மகாவலி எல் வளையம் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளியோயா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தில்தான் மகாவலியினுடைய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பிரதேசத்திற்குள்ளும் ஏற்கனவே விவசாயம் செய்து, அதாவது பிரதேச செயலகங்களால் ஏபிபுவின் வழங்கப்பட்ட தமிழர்களுடைய காணியும் கட்டாய இடப்பெயர்வின் பின்பு வீர மக்களுக்கு இந்த காணி வழங்கப்பட்டது. இது தொடர்பாக முன்னே நாள் மகாவலி இராஜாங்க அமைச்சர் மைந்த அமரவீர் அவர்களும் இதே பாராளுமன்றத்தில் நான் கேட்டபோது அதையே ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே கௌரவ இராஜாங்க அமைச்சர் அவர்களே, அந்த மகாவலி எல் வளையத்தினுடைய அந்த வெளியோயா பிரதேசத்திற்கு உள் பல தமிழர்களுடைய காணி இருக்கிறது, அதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் நேரடியாக விஜயம் செய்ததாகவும், தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த காணியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினீர்கள். அண்மையில் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி கூட்டத்தில் கௌரவ மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களும் அதை உறுதிப்படுத்தி கூறியிருந்தார். தற்பொழுது இந்த 1988-2007 கெசட் பண்ணப்பட்ட இந்த மகாவலி எல் வளையத்தினுடைய பிரச்சனை தற்பொழுது தமிழர் மக்கள் மத்தியில் ஒரு பெரியொரு துன்பமான செய்தியாக அமைந்தது. கரத்திரப்பட்டை பிரதேசத்துக்கு உட்பட்ட கொக்குளாய் கர்நாடகாணி பிரதேசத்தில் இருக்கின்ற வலுக்கட்டாயமாக அங்கு நிரந்தர மீன்பிடியில் ஈடுபடுகின்ற தென்போதியைச் சேர்ந்தவர்கள் வலுக்கட்டாயமாக தங்களுடைய அடுக்கு மாடிகளை கட்டுகின்ற போது பிரதேச செயலகம் அந்த கட்டிடத்தினுடைய அனுமதியை மறைத்தது. நீங்கள் இந்த பிரதேசத்தில் நீங்கள் அனுமதி இன்றி கட்டிடம் கட்ட முடியாதென்று அது மறைத்த பின்பு, அவர்கள் வழக்கு தாக்கல் செய்த பின்பு மகாவலி அதிகார சபை அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கியது. இதுதான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனை. என்னென்னு சொன்னால், 1988 மகாவலி எல் வளையம் கெசட் பண்ணப்பட்ட பின்பு தமிழர்களுடைய காணிகள் தென்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் மகாவலியினுடைய நீர் வரவில்லை. இரண்டாவது விடயம், மூன்றாவது விடயம், தற்பொழுது ருக்மல் என்ற அந்த நபருக்கும் டயஸ் என்ற அந்த பெண்மணிக்கும் அந்த பிரதேச செயலகம் அவர்களை சட்ட ரீதியாக எழுப்புவதற்கு நீதிமன்றம் சென்ற பின்பு தங்களால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட அனுமதியின் ஒரு பகுதி கடற்கரையாக இருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கு நீர் வழங்குகின்ற நோக்கத்தோடு செயற்படுகின்ற இந்த மகாவலி வடக்கில், குறிப்பாக வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற எல்லை கிராமமான அந்த புதிதாக அது எல்லை கிராமம் என்று கூற முடியாது. அது அன்றாபுரத்துக்குள் ஏற்கனவே இருந்தது. அது முல்லைத்தீவு மாவட்டத்தில் திணிக்கப்பட்டு இரண்டையும் பிரிக்கின்ற வடக்கங்களையும் பிரிக்கின்ற ஒரு பிரதேசமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் இன்னும் விஸ்தரிப்பின் ஊடாக இன்னும் அகல கால் வைக்கிறது. கௌரவர் இராஜாங்க அமைச்சர் அவர்களே, நீங்கள் அந்த பிரதேசத்தில் ஒரு திணைக்களம், பிரதேச செயலகம் அரசாங்கத்தினுடைய ஒரு திணைக்களம், மகாவலி அதிகார சபை வேறொரு திணைக்களம். ஆகவே நீங்கள் ஏற்கனவே அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு செய்தால் நீங்கள் திணைக்களங்களோடு பேசியிருக்க வேண்டும். தங்களுடைய அமைச்சு இரண்டு அமைச்சு செயலாளர்களும் இது தொடர்பாக கதைத்திருக்கலாம். கதைத்திருப்பதை விடுத்து அந்த பிரதேசத்தில் நீங்கள் அனுமதி பத்திரம் கொடுத்தது தான் இன்று தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. முன்னைய ஆட்சியில் நடந்தது போன்று இந்த ஆட்சியிலும் நடைபெறுவதற்குரிய அடிகளை எடுத்து வைக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு மகாவலி வேண்டாம், விவசாயம் செய்து நாங்கள் வாழ்வாரத்தை கொண்டு போகலாம் என்று எதிர்பார்க்கிற மக்கள் கூட மகாவலி வேண்டாம் என்கிறார்கள். அந்த நீர் வேண்டாம் என்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பிரதேசத்தில் 30 வருடங்களாகியும் இன்னும் நீரும் வரவில்லை, மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நான் ஏற்கனவே தங்களுடன் கதைத்திருக்கின்றேன். மேன்மதங்கிய ஜனாதிபதி அவருக்கும் நாங்கள் இது தொடர்பாக விளக்கமாக கூறியிருக்கின்றோம். அவர் கூறிய போது நான் இதற்கு முதல் நடந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட நான் கூறியிருக்கின்றேன், நாளை மக்கள் போராட்டம் செய்யப்போகிறார்கள் என்று. ஏனென்று சொன்னால், அரசாங்கம் சரியான முறையில் எங்களுக்கு பதில் தராவிட்டால் நாங்கள் மக்கள் போராட்டம் செய்ய வேண்டும். மக்கள் போராட்டத்தின் மூலம் இந்த அரச தலைவர்களுக்கு தான் நாங்கள் கவன ஈர்ப்பாகத்தான் இந்த மக்கள் போராட்டம் நடக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு அநீதிகள் நடக்கப்படுகிறது. ஆகவே இதில் நீங்கள் கவனம் செலுத்தி இதற்குரிய தீர்வை தாருங்கள் என்று கடந்த வடகிழக்கு அபிவிருத்தி கூட்டத்தில் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர் கூறியிருந்தார், தங்களுடைய பணிப்பாளர் நாயகத்தை முல்லைத்தீவுக்கு சென்று அங்குள்ள நிலைப்பாடுகள் தொடர்பான விவரங்களை 3 வாரங்களுக்குள் தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கூறியிருந்தார். நான் என்னை பொறுத்தவரையில் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் இந்த அறிக்கையை நன்கு படித்த பின்பு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வர வேண்டும், தாங்களும் வர வேண்டும். நீங்களும் நேரடியாக வந்து அங்கிருக்கின்ற அந்த மாவட்டத்தை, அங்கிருக்கின்ற மக்களை பிரித்துப்படுத்துகின்ற கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாணசபை உறுப்பினர்கள், அங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகளுடன் கதைத்து எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் எங்களுடைய மக்களுக்கு வேண்டும், எங்களுடைய மக்களுடைய நிலங்களை பறிக்கின்ற எந்த விதமான ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கும் நாங்கள் எந்த விதத்திலும் துணை போக மாட்டோம் என்பதையும் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மக்களுடைய கோரிக்கை எங்களுடைய மண், அது எங்களுடைய முன்னோர்கள் அதில் விவசாயம் செய்து அந்த 3 போகம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பிரதேசமாக அந்த பிரதேசம் இருக்கிறது. அங்கிருக்கின்ற இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல குளங்கள் இன்னும் புனரமைக்கவில்லை. அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்படுத்த வேண்டுமாயிருந்தால், விவசாயம் மேம்படுத்த வேண்டுமாயிருந்தால் பல குளங்கள் இருக்கிறது. அந்த குளங்களை புனரமைத்து மக்களுக்கு விவசாயம் செய்வதற்குரிய நீர்கள் வழங்க முடியும். ஆனால் மகாவலிக்கு அதிகளவான பணங்கள் ஒதுக்கப்பட்டு, நீங்கள் அண்மையில் கூட கூறியிருந்தீங்க, அந்த பிரதேசத்துக்கு 400 மில்லியன்கள் ரூபாய் மகாவலிக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த ஒதுக்கப்பட்டதன் மூலம் மக்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான கவனமாக எடுத்து இந்த எங்களுடைய மக்களுக்குரிய தீர்வை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் கடைசியாக நடந்த வழக்கில் நீதிமன்ற நீதிபதி ஒரு அறிவுரை கூறியிருக்கின்றார். தங்களுடைய அமைச்சும் உள்நாட்டு அலுவலர் அமைச்சும் மகாவலி அமைச்சும் சேர்ந்தொரு முடிவெடுப்பது தான் இதுக்கு பொருத்தம் என்றும், அவர் நீதிமன்றத்தால் கூட தீர்ப்பு வழங்கவில்லை, அமைச்சரவையில் இது தீர்மானம் எடுக்கும்படி மேல் நீதிமன்ற நீதிபதியால் அமைச்சரவையினுடைய செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தங்களுடைய தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
ஆனரபிள் சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜன்.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நான் வரவேற்று ஆமோதிக்கின்றேன். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்பது மக்களுக்கு அநீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டமாக காணப்படுகின்றது. 1988 விசேட வர்த்தமானி மூலம் இந்த மகாவலி எல்வெளி அபிவிருத்தி என்பது தாபிக்கப்பட்டது. இவ்வாறு தாபிக்கப்பட்ட மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்பது மகாவலி கங்கையை மையப்படுத்தி வறட்சியான விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்குவதற்காக வெளிநாட்டு நிதி உதவிகளின் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். ஆனால் இன்று வரை இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஒரு துளி தண்ணீர் கூட இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தால் கொண்டு வரப்படவில்லை. இதற்கு மாறாக தமிழர்களின் பூர்வீக நிலங்களான மலைநாட்டு பகுதியில் இருக்கின்ற முந்திரிகை குளம், ஆமையன்குளம், சூரியனாறு, கொக்குழாய், கொக்குத்தொடுவாய், கருநாட்டுக்கணி நிலங்களில் இருந்த மக்களை விரட்டிவிட்டு ஜிஆர் ஜெயவர்த்தன அரசால் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்ட நிகழ்வுதான் அங்கு நடைபெற்றது. இவ்வாறு மகாவலி அபிவிருத்தி திட்டம் தனது கால்களை தமிழர் நிலங்களுக்குள் பரப்பி கொண்டதுடன் இப்பிரதேசங்களில் தமிழர் மரபுரிமையின் எச்சங்களையும் சிதைக்கும் விதமாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் இந்த கிராமங்களில் உள்ள தமிழ் பெயர்கள் சிங்கள பெயர்களாக மாற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக முந்திரிகை குளம் நெலும் வெவ எனவும், ஆமையங்குளம் கிரீபம் வெவ எனவும், மண்கிண்டி மலை பன்சல் கந்த எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. அபிவிருத்தி என்பது அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரங்களை அவர்களது வாழ்வை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட நொந்து போன மக்களை மேலும் பாதிக்கக்கூடிய வகையிலே ஏற்படுகின்ற அபிவிருத்தி என்பது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக மிகவும் வேகமான முறையில் அரங்கேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. இதில் மோசமான நிலைமை என்னவெனில், பாரம்பரியமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் 1984 விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் நடைபெற்று கொண்டு வருகின்ற பிரதேசங்களிலே வாழ்ந்த கொக்குழாய், கொக்குத்தொடுவை, கருநாட்டி கேணியில் வாழ்ந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் யுத்தத்தின் பின்பு அங்கு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பொழுது அவர்கள் 3 போகம் வயல் நிலங்கள் செய்த 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்று சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள், நில அனுமதி பத்திரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதேவேளை அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த காணிகள் இன்று சிங்கள மக்களுக்கு ஆவணம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு மோசமான வேலை என்பது எங்கள் மக்களை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இந்த நில சிங்களவர்களுக்கு முரணாக வழங்கப்பட்ட இந்த நிலத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இந்த 2 திணைக்களங்களுக்கு இடையே காணப்படுகின்ற இந்த வழக்கை தொடர்ந்து இந்த மீனவர்களை அல்லது அந்த பலவக்காரமாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களை வெளியேறுமாறு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் அது மீறப்பட்டிருக்கின்றது. இது நீதித்துறையை சட்டத்துறையை கேள்விக்குறியாக்கி உள்ளதோடு எங்கள் மக்களினுடைய வாழ்வாதாரங்களையும் மேலும் பாதிக்கின்றது. இறுதியாக சட்டமா அதிபர் திணைக்களமானது இந்த காணி பிரச்சனைகள் தொடர்பான இந்த சட்டமன்றங்களை அமைச்சரவையிலே ஒரு கொள்கை தீர்மானத்தை எடுக்குமாறு அறிவித்துள்ளது. எனவே இந்த நல்லாட்சி அரசிலே இந்த மக்களை யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்காமல் ஒரு சரியான கொள்கை தீர்மானத்தை எடுத்து பூர்வீகமாக வாழ்ந்த எமது மக்கள் தங்களுடைய நிலங்களிலே ஒரு நல்லிணக்கத்தோடு அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கடந்த ரெண்டு முறை ஜனாதிபதி துரித செயலணி வடக்கு கிழக்கு திட்டத்தின் கூட்டங்களிலே எங்களால் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. முதலாவது கூட்டத்திலே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறாக எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகங்களும் அங்கு நடைபெறவில்லை என்று கூறினர். ஆனால் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் நாங்கள் இதை பற்றி பரிந்துரைத்த பொழுது தான் சம்பந்தப்பட்ட மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளோடு கலந்துரையாடியதாகவும் அங்கு தமிழர்களது காணிகள் பலோத்காரமாக பறிக்கப்பட்டு சிங்களவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு தாங்கள் ஒரு இந்த அமைச்சரவையிலே ஒரு சிறந்த கொள்கை தீர்மானத்தை எடுத்து இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை தடை செய்து நாங்கள் வடக்கிலே அபிவிருத்தி என்பதற்கு தடையானவர்கள் அல்ல. குளங்களை புனரமைப்பது, வயல்காணிகளை புனரமைப்பது, மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதை வட மாகாண சபையினூடாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதை விடுத்து அந்த பிரதேசத்திலே பிரதேச செயலாளரால் ஏறக்குறைய கரதுரை பெற்ற பிரதேச செயலாளரால் 11,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிர்வாகம் நடைபெறுகின்றது. அங்குள்ள பிரதேச செயலாளர் அந்த பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட காணிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றார். ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி அந்த அரச நிர்வாகத்தை அதனுடைய செயற்பாடுகளை மீறி மகாவலி அபிவிருத்தி சபை அங்கு தன்னுடைய நிர்வாகத்தை மேற்கொள்வது, வீதிகளை புனரமைப்பது, குளங்களை புனரமைப்பது, கமநல சேவை நிலையங்களை உருவாக்குவது, காடுகளுக்குள்ளே மக்களுக்கு தெரியாது இரவிரவாக புல்டோசர்கள் சத்தம் கேட்டு அந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறுவது என்பது ஒரு முரண்பாடான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. இது இன்றைய அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் இந்த அரசின் மேல் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு இன முரண்பாட்டை மேலும் வலுப்படுத்துகின்ற ஒரு வேலைப்பாடுகளாக இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த அபிவிருத்தி திட்டம் என்பதை நிறுத்தி இதனோடு இணைந்ததாக தொல்பொருளியல் கட்டளை சட்டம், வன ஜீவராசிகள் எனது சட்டங்கள் என்பவற்றையும்
ப்ளீஸ் சார்ஸ்
கௌரவ டாக்டர் நலிந்த ஜெரிசி அவரை தலைமை தாங்குறதுக்கு முன்மொழிகிறேன்.
ஆகவே தயவு செய்து இவ்வாறான முரண்பாடுகள் என்பது நல்லிணக்கத்தோடு நாம் கேட்பது, எமது மக்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய வடகிழக்கு பகுதியிலே எங்களுக்குரிய உரிமைகளோடு எங்களுக்குரிய சலுகைகளோடு ஒரு மனதாக விட்டு கொடுப்போடு வாழ்வதற்கு தான் நாம் கேட்கின்றோம். இதை விடுத்து மேலும் மேலும் முரண்பாடுகளை சிறு பராயத்திலிருந்து இராணுவத்தினால் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணிகள், மகாவலி அபிவிருத்தி சபையில் அடாத்தாக பிடிக்கப்படுகின்ற காணிகள், சட்டத்துக்கு முரணான வகையிலே செயற்படுகின்ற செயற்பாடுகள் இந்த தமிழ் மக்களிடையே சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை ஒரு வக்கிரத்தன்மையை ஏற்படுத்துகின்றது. இது இந்த நாட்டுக்கு உகந்ததல்ல. நாட்டின் அமைதிக்கு, இன ஒற்றுமைக்கு, ஒன்றுபட்ட நாட்டினுள் வாழ்வதற்கு நாங்கள் முனைகின்ற பொழுது இவ்வாறான செயற்பாடுகள் மேலும் மேலும் முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இவ்வாறான முரண்பாடான நிலைகளை மேலும் வளர்த்து கொள்ளாது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களது அறிவுரைக்கு இணங்க மீள் பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு உங்களது சட்டங்களை, உங்களது சுற்று நிரூபங்களை மீள் பரிசீலனை செய்து ஒரு நியாயம் வழங்க வேண்டும் என்று இச்சபையிலே பிரேரித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.